வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் ராமசாமி ராஜீவ்காந்தி, உவா ஹைலன்ஸ் தமிழ் வித்யாலய தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய தமிழாசிரியர். மாணவர்களே, ஏற்கனவே நாங்கள் சென்ற முறை வேற்றுமைகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடியிருந்தேன். இன்றைய தினம் உங்களுக்கு வினைச்சொல் பற்றியான விடயங்கள் பற்றி உங்களோடு முன்வைக்க வந்திருக்கின்றேன். மாணவர்களே, வினைச்சொல் என்பது உங்களுக்கு தெரியும், தரம் ஆறு தொடக்கம், ஏழு எட்டு ஒன்பது பத்து வரையிலான மாணவர்களுக்கு உங்களுடைய பாடநூலிலே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் வினைச்சொல் பற்றியான ஒரு விளக்கத்தினை உங்களுக்கு தரவிருக்கின்றேன். அதற்கு முன்பதாக நீங்கள் பாடப்புத்தகம் அதேபோன்று எழுது கருவிகளை உங்களுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்கின்ற பட்சத்தில் நான் கூறுகின்ற விடயங்களை குறிப்பிடுத்துக் கொள்வதற்கு அல்லது பயிற்சிகளை செய்து பார்ப்பதற்கு உதாரணங்களை எழுதி கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். சரி மாணவர்களே, நாங்கள் விடயத்திற்கு செல்வோம். வினைச்சொல் என்றால் என்ன என்று நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு தெரியும், நாங்கள் காலையில் எழுந்தது தொடக்கம் நித்திரைக்கு சென்று தூங்குவது வரையிலாக நாங்கள் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளும் வினைகள், அதாவது செயல்கள் அனைத்தும் வினைச்சொல்லாக காணப்படுகின்றது. உதாரணமாக மாணவர்களே, காலையில் எழுந்தேன், முகம் கழுவினேன், உணவு உண்டேன், பாடசாலைக்கு சென்றேன், படித்தேன், எழுதினேன், விளையாடினேன், இவ்வாறான அனைத்து செயற்பாடுகளும் வினைச்சொல். அதாவது நான் செய்தது என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது விளையாடினேன், எழும்பினேன், எழுதினேன், பார்த்தேன், பாய்ந்தேன், குடித்தேன் என்றும், இதே மற்றொருவர் செய்த பொழுது படித்தான், படித்தார்கள், ஓடினான், விழுந்தது, விழுந்தோம், வருவேன், வருகின்றார்கள், வருவார்கள், இவ்வாறு நான் செய்தது, அவை செய்தது, அது செய்தது, அவன் செய்தது, அவள் செய்தது, அவர்கள் செய்தது என்ற எல்லா வகையான செயற்பாடுகளும் வினைச்சொல் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மாணவர்கள் வினைச்சொல் எழுதுங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் செய்ததை மட்டும் நாம் எழுதுவோம். எவ்வாறு? படித்தேன், நடித்தேன், பார்த்தேன், பழகினோம், பழகினேன், எழுதினேன் என்று. அவ்வாறு அல்ல வினைச்சொல்லை நாங்கள் நான் செய்தது, நீ செய்தது, அவன் செய்தது, அவள் செய்தது, அது செய்தது, அவள் செய்தது என்ற அடிப்படையிலும் எழுதி பார்க்கலாம் மாணவர்களே. சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்திருக்கும், வினைச்சொல் என்றால் என்ன என்பது தொடர்பாக. என்ன என்ன வினைச்சொல் என்றால் என்ன? ஆம், வினைச்சொல் என்பது நாங்கள் செய்கின்ற செயலை குறிக்கின்றது. நாங்கள் செய்கின்ற செயலை குறித்து வருவன எல்லாம் வினைச்சொல் எனப்படும். இந்த வினைச்சொல் நீங்கள் உங்களுடைய பாட புத்தகங்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டால் இலகுவாக இருக்கும். பார்த்தால் வினைச்சொல்லினுடைய அமைப்பு பற்றி நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். வினைச்சொல்லினுடைய அமைப்பு பற்றி நாங்கள் கூறும் பொழுது முதலாவதாக வினையடி என்று ஒரு பகுதி வரும். அடுத்தது அதனுடைய அதை நாங்கள் பிரித்தெழுதுகின்ற பொழுது வினையடி என்றும், இடைநிலை என்றும், இறுதியாக விகுதி என்கின்ற அமைப்பிலும் வருகின்றது மாணவர்களே. அப்பொழுது நாங்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது வினைச்சொல் வினையடி, இடைநிலை, அடுத்ததாக விகுதி என்கின்ற அமைப்பிலே வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வினைச்சொல்லினுடைய பண்பு. மாணவர்களே, நாங்கள் வினைச்சொல் என்றால் என்ன என்பது பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வினைச்சொல்லினுடைய அமைப்பை பற்றி நாங்கள் பேசினோம். அடுத்ததாக வினைச்சொல்லினுடைய பண்பு பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வினைச்சொல் என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நாங்கள் செய்கின்ற செயல்களை குறித்து வருவனையாவும் வினைச்சொல் என்று. அவ்வாறு இருக்கின்ற பொழுது முதலாவதாகவே நாங்கள் வினைச்சொல்லினுடைய பண்பு என்கின்ற பொழுது நாங்கள் எதை பார்க்கலாம்? வினைச்சொல்லினுடைய பண்புவானது செயலை உணர்த்தும். என்ன வினைச்சொல்லினுடைய முதலாவது பண்பு? என்ன? செயலை உணர்த்தும். அடுத்தது மாணவர்களே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் செய்தது, நீ செய்தது, அவன் செய்தது, அவள் செய்தது, அவன் அவர்கள் செய்தது, அவை செய்தது என்று பார்க்கின்ற பொழுது, இது செய்தது மட்டுமல்ல, செய்தது, செய்கின்றது, செய்ய போவது வினைகளை குறிக்கும். அதாவது உதாரணமாக, படித்தேன், படிக்கின்றேன், படிப்பேன், அது நான் செய்த வினையாக. அதே போல அவன் செய்த வினை என்ற ஒரு உதாரணம் சொல்லுங்கள். அவன் செய்தது பார்த்தான், அதாவது அவன் பார்த்தான், அவன் பார்க்கிறான், அவன் பார்ப்பான். மாணவர்களே, இதன் மூலமாக நான் உங்களுக்கு கூற வருவது, வினை சொல்லினுடைய இரண்டாவது பண்பு காலத்தை உணர்த்தும். முதலாவது பண்பு பார்த்தோம், செயலை உணர்த்தும். இரண்டாவது காலத்தை உணர்த்தும். மூன்றாவது மாணவர்களே, வேற்றுமை உருபை ஏற்காது. மூன்றாவது வேற்றுமை உருபை ஏற்காது. இது தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு கூற இருக்கின்றேன். வினைச்சொல் வேற்றுமை உருபு ஏற்காது என்பது வினைச்சொல்லினுடைய பண்பாக இருந்தாலும் கூட, சில நேரங்கள் வினைச்சொல்லை ஏற்று வருகின்ற பொழுது அது வினையால் அணையும் பெயராக அமையும். அது நாங்கள் மற்றும் ஒரு அளவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் வினைச்சொல்லுக்கு பார்க்கின்ற பொழுது வினைச்சொல் என்றால் என்ன என்று பார்த்தோம். வினைச்சொல்லினுடைய அமைப்பு பற்றி பேசினோம். வினைச்சொல்லினுடைய பண்புகளை பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக வினைச்சொல் செயலை உணர்த்தும், வினைச்சொல் காலத்தை உணர்த்தும், வினைச்சொல் வேற்றுமை ஏற்காது என்று நாங்கள் பார்த்தோம். சரி மாணவர்களே, இப்போ உங்களுக்கு வினைச்சொல் தொடர்பாக ஒரு அறிமுகம் வந்திருக்கும். அடுத்தது இந்த வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டால், இந்த வினைச்சொல்லினுடைய அமைப்பு, அதனுடைய பொருள், அதாவது அது தருகின்ற பொருள், அது தொழிற்படுகின்ற வகையில் வினைச்சொல்லை நாங்கள் பல்வேறு வகையாக பிரிக்கலாம். உங்களுடைய இப்போ தற்பொழுது தரம் 6, 7, 8, 9, 10 ஆகிய தரங்களில் உள்ள புத்தகங்களிலே காணப்படும் அந்த விடயங்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். வினைச்சொல்லினுடைய அமைப்பு, வினைச்சொல்லினுடைய பொருள், அது தொழிற்படுகின்ற அடிப்படையில் வினைச்சொல்லை நாங்கள் பல்வேறாக பிரிக்கலாம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, உதாரணமாக வினைச்சொல்லினுடைய பிரதான, அதாவது அந்த மூன்று வகையான அமைப்பு, பொருள், தொழில் அடிப்படையில் நாங்கள் பிரிக்கின்ற பொழுது, தெரிநிலை வினை, குறிப்பு வினை, முற்றுவினை, எச்ச வினை, ஏவல் வினை, வியங்கோள் வினை, அடுத்தது செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாவினை, இவ்வாறு இன்னும் பல பிரிவுகளாக பிரிக்கலாம். இன்றைய நாங்கள் பாட அழகில் நாங்கள் திருநிலை வினை, குறிப்பு வினை, முற்றுவினை, எச்ச வினை, ஏவல் வினை, வியங்கோள் வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாவினை தொடர்பாக பேச இருக்கின்றோம். சரி, இப்பொழுது திருநிலை வினை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது திருநிலை வினை பார்க்கின்ற அதே நேரம் அதனோடு இணைந்ததாகவே காணப்படும் குறிப்பு வினை. ஆகவே மாணவர்களே, இது தொடர்பாக சற்று நீங்கள் அழமாக பார்க்க வேண்டும். அதாவது தெரிநிலை வினை என்றால் என்ன? முதலாவதாக நீங்கள் இந்த வினாக்களை நீங்கள் மனதில் எழுப்பிக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய பயிற்சி கோப்பியில் எழுதி கொண்டாலும் பரவாயில்லை. தெரிநிலை வினை என்றால் என்ன? மாணவர்கள், ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள், பாடசாலையில் ஆசிரியர்கள் கூறியிருப்பார்கள் வினைச்சொல் திருநிலை வினை என்கின்ற பொழுது, காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி நிற்பது. அதாவது திருநிலை வினை, குறிப்பு வினை என்கின்ற பொழுது அதில் நாங்கள் முதன்மைப்படுத்துகின்றது காலத்தை தான். அதாவது ஒரு வினைச்சொல் காலத்தை, அந்த காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி நிற்பது அல்லது உணர்த்தி நிற்காதது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த திருநிலை வினை, குறிப்பு வினையை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். வினைச்சொல் பார்த்தீர்களே ஆனால் மாணவர்களே, வினைச்சொல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா. வினைச்சொல்லினுடைய அமைப்பு, அதாவது வினையடி, இடைநிலை, விகுதி என்கின்ற அடிப்படையிலே, அதிலே வினைச்சொல்லை மூன்று வகையாக பிரிக்கும் பொழுது, வினைச்சொல்லானது பகுதியால் செயலையும், இடைநிலையால் காலத்தையும், விகுதியால் மாணவர்களுக்கு தெரியும். அந்த இறுதியாக வருகின்றதே விகுதி, அதில் தினை காட்டும், பால் காட்டும், எண் காட்டும், இடம் காட்டும். மாணவர்களை கூறுங்கள், பகுதி வினைச்சொல்லினுடைய பகுதி எதை காட்டும்? செயலை உணர்த்தும். இடைநிலை எதை காட்டும்? காலத்தை காட்டும். விகுதி எதை காட்டும்? தினை, பால், எண், இடம் போன்றவற்றை உணர்த்தி நிற்கும். ஆகவே இந்த தெருநிலை வினை குறிப்பு வினை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தெருநிலை வினையானது கட்டாயமாக இடைநிலை கொண்டு அமைந்ததாக, இந்த இடைநிலையானது காலத்தை உணர்த்தி நிற்பனமாக காணப்படும். மாணவர்களுக்கு நான் உதாரணமாக இந்த இடைநிலை பற்றி கூறுகின்ற பொழுது, மாணவர்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு வினை சொல்லை பகுத்தெழுதுகின்ற பொழுது பகுதி பிரதானமாக, பகுதி, இடைநிலை, விகுதி என்ற அடிப்படையில் மூன்று உறுப்புகளை பிரதானமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பகுபதம் என்கின்ற பொழுது நாங்கள் அதில் ஆறு உறுப்புகள் காணப்படுகின்றதை நாங்கள் பார்ப்போம். அது மற்றொரு அறகிலே பார்க்கலாம். இந்த இடத்தில் வினை சொல்லை பகுத்தெழுதுகின்ற பொழுது மூன்று பகுதிகளாக, குறிப்பாக பகுதி, இடைநிலை, விகுதி என்கின்ற பொழுது, இந்த இடைநிலைதான் தெருநிலை வினையை செல்வாக்கு செலுத்துகின்றது. அந்த வகையில் மாணவர்களே, இறந்த காலம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அடிப்படையில் மூன்று காலங்களை காட்டுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். என்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆகவே உதாரணமாக நான் செய்த வினை என்கின்ற அடிப்படையில் பார்த்தோமானால், பார்த்தேன், அதாவது இறந்த காலத்தில் பார்த்தேன், பார்க்கின்றேன், பார்ப்பேன் என்று மூன்று வினை சொல்லை எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கு விரும்பியது போல, அதாவது சில நேரம் படித்தேன், படிக்கின்றேன், படிப்பேன் என்று எழுதி கொள்ளும் பட்சத்தில், இந்த இடத்தில் மாணவர்களே, ஒரு இடத்தை நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். இடைநிலைகள், அதாவது பகுதி, இடைநிலை, விகுதி, இந்த இடைநிலைகள் என்கின்ற பொழுது, இந்த இடைநிலையானது பிரதானமாக ஆகிய உறுப்புகளை கொண்டு அமைந்ததாக இந்த இடைநிலைகள் அமையும். அதாவது இறந்த காலத்தில் என்னென்ன? இத்தன்னா, இட்டன்னா, இற்றன்னா, இன்னா, ஈனா, இன் இ என்ற அடிப்படையிலும், அதே போல நிகழ்காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிகழ்கால இடைநிலைகளாக கீனா, இன்னா, ட்ரூனா, கின்று, கீனா, இன்னா, சாரி மன்னிக்கவும், கீனா, ரூனா, கிரு, கின்று, கிரு ஆகிய இரண்டு உறுப்புகளை இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகளாகவும், அடுத்ததாக எதிர்காலத்தில் இப்பண்ணா, இவ்வண்ணா, இப், இப் ஆகிய மூன்று, என்னென்ன? இப், இவ், இப், இப் ஆகிய மூன்று உறுப்புகளை எதிர்கால இடைநிலைகளாகவும் கொண்டு அமைந்ததாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் ஒரு வினை சொல்லை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக படித்தேன், இறந்த காலத்தில் நான் படித்தேன். மாணவர்களே, இந்த சொல்லை எவ்வாறு நாங்கள் பிரிக்கலாம்? படிசக, இத்சக, இத்சக, ஏன். படிசக, இத்சக, இச்சக, ஏன், இது இறந்தகால இடைநிலை, இறந்தகால சொல்லை நாங்கள் பிரித்து எழுதுகின்ற பொழுது. அடுத்தது நிகழ்காலத்தில் படிக்கின்றேன், இதை எவ்வாறு பிரிக்கலாம்? படிசக, கிருசக, ஏன், படி, மன்னிக்கவும், படிசக, கின்றுசக, ஏன், படிக்கின்றேன். இறந்தகாலத்தில், எதிர்காலத்தில் எவ்வாறு பிரிக்கலாம்? படிசக, இப்சக, ஏன், படிப்பேன். ஆகவே மாணவர்களை, நீங்கள் ஒரு உதாரணத்தை எழுதி இந்த மூன்று இடைநிலைகளையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம், எவ்வாறு அந்த இடைநிலைகள் அமையும் என்று. இவ்வாறு மாணவர்களே, இடைநிலைகளை கொண்டு காலத்தை வெளிப்படையாக உணர்த்தி நிற்கின்ற சொல் தெரிநிலை வினை எனப்படும். உதாரணமாக நீங்களும் எழுதிக்கொள்ளுங்கள், பார்த்தேன், பார்க்கின்றேன், பார்ப்பேன். இது மூன்று காலங்களையும் வெளிப்படுத்தி நிற்கிறது. அடுத்ததாக ஓடு ஓடு ஓடினான், ஓடுகின்றான், ஓடுவான் என்ற உதாரணம். அதே போல நீங்களும் இவ்வாறான உதாரணங்களை எழுதி பார்க்கலாம். பறந்தது, பறக்கின்றது, பறக்கும். ஆகவே இவ்வாறு காலத்தை, அதாவது மூன்று காலத்தையும் வெளிப்படையாக காட்டி நிற்கும் பட்சத்தில் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? தெரிநிலை வினை என்று நாங்கள் கூறுவோம். அடுத்து மாணவர்களே, குறிப்பு வினை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய மறுதலையாக அமையும். அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினை, காலத்தை வெளிப்படையாக காட்டாது சந்தர்ப்பத்திற்கேற்ப காலத்தை குறிப்பால் உணர்த்தினால் அது குறிப்பு வினை. உதாரணமாக மாணவர்களே, ராமன் செல்வன். செல்வன் என்றால் என்ன? செல்வத்தை உடையவன். அவன் எப்பொழுது செல்வத்தை உடையவன்? இறந்த காலத்திலா, நிகழ்காலத்திலா, எதிர்காலத்திலா? இந்த வாக்கியத்தை கொண்டு சொல்ல முடியுமா ராமன் செல்வன் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே நாங்கள் இதற்கு முன்பதாக சொல்லுகின்ற அந்த குறிப்பு இருக்கின்றதே, ராமன் முற்காலத்தில் செல்வன் என்கின்ற பொழுது, முற்காலத்தில் என்கின்ற பொழுது நாங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் அது இறந்த காலத்தில் என்று. ஆகவே இவ்வாறு காலத்தை குறிப்பால் உணர்த்தி நிற்பது குறிப்பு வினை என்று பார்க்கலாம். அதாவது கரியன், கடுநடையன், பெருஞ்செல்வன், இது உங்களுடைய புத்தகத்திலே இருக்கும். இந்த புத்தகத்திலே இருக்கின்ற உதாரணங்களை நான் சற்று விரிவாக சொல்லுகின்றேன். கரியன், கரியன் என்றால் அவன் கருப்பு நிறத்தை உடையவன். எப்பொழுது? நேற்றா அல்லது இன்றா அல்லது நாளையா? இல்லை, நாங்கள் சொல்லுகின்ற அந்த குறிப்பு இருக்கிறதே. எவ்வாறு? கமல் கரியனாக இருந்தான். இருந்தான் அதாவது கரியன். எப்பொழுது? நேற்று. நாளை அவன் கரியனாக இருப்பான். அதாவது நாங்கள் முன்புக்கு சொல்லுகின்ற, அதாவது அதற்கு முன்பதாக சொல்லுகின்ற குறிப்பிலே தான் இந்த கரியன் என்கின்றது காலத்தை குறிப்பால் உணர்த்துகின்றது. அது நிகழ்காலமா, எதிர்காலமா, இறந்த காலமா என்பது நாங்கள் சொல்லுகின்ற அந்த குறிப்பிலே தான் தங்கியிருக்கின்றது. இவ்வாறு வருகின்ற பொழுது இவற்றை நாங்கள் குறிப்பு வினை என்று சொல்லி நிற்போம். அடுத்து மாணவர்களே, நாங்கள் முற்றுவினை எச்சவினை பற்றி பேசுவோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் தெரிநிலை வினை குறிப்பு வினை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக முற்றுவினை எச்சவினை. மாணவர்களுக்கு இந்த வினை சொல்லை தொடர்ந்தாக பார்ப்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், இந்த வினை சொற்கள் எல்லாமே நாங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் புழக்கத்தில் இருக்கின்ற வகையினால் இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் முற்றுவினை பற்றி பார்த்தோமானால், முற்றுவினை எச்சவினை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு வினை அதனுடைய மறுதலையாகத்தான் மற்ற வினை இருக்கும். அதாவது ஏற்கனவே கூறிய திருநிலை வினை குறிப்பு வினை. திருநிலை வினை காலத்தை காட்டியது, குறிப்பு வினை காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. அடுத்து இதை பார்க்கும் பொழுது முற்றுவினை எச்சவினை என்பது முழுமையாக முடிந்து காலத்தை வெளிப்படையாக காட்டி முற்று பெற்றிருந்தால் அது முற்றுவினை. முழுமையாக அந்த வினை சொல் முடியாமல் எச்சமாக குறைவினையாக இருந்தால் அது எச்சவினை. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், முற்றுவினை என்றால் என்ன? ஒரு வினை சொல் முடிந்து காலத்தை காட்டும், அது முற்றுவினை. எச்சவினை என்பது, ஆம், அந்த வினை சொல் முழுமையாக முடியாது குறைவினையாக காணப்பட்டால் அது எச்சவினை என்று நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய அதற்கு விரிவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முற்றுவினையை பற்றி நாங்கள் இவ்வாறு சொல்லலாம். பால் காட்டும் முற்று விகுதிகளை கொண்ட வினைகள் முற்றுவினை என்று சொல்லப்படுகின்றது. இங்கு பால் காட்டும் என்கின்ற பொழுது மட்டுமல்ல, பால் திணை என்னிடம் காலம் எல்லாத்தையும் உணர்த்தி நிற்கின்ற பொழுது அது முற்றுவினையாக அமைகின்றது. மாணவர்களே, உதாரணமாக தம்பி படித்தான், இதில் பார்த்தீர்களேயானால் அந்த படித்தான் என்ற வினை சொல்லை எடுத்துக்கொண்டால் அதில் படித்தான் என்ன என்னத்தை காட்டுகிறது? படித்தான் என்கின்ற பொழுது காலத்தை காட்டுகிறது. என்ன காலம்? இறந்த காலம். பால் காட்டுகிறது, தம்பி படித்தான், என்ன பால்? ஆண் பால். என்ன திணை? அவன் உயர்திணை. என்ன எண்? ஒருமை. இவ்வாறு பால் திணை என் இடம் எல்லாவற்றையும் காட்டி நின்றால் அது முற்றுவினை. மன்னர்களை, நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய பயிற்சி புத்தகங்களை எழுதி கொள்ளுங்கள் பார்ப்போம். முற்றுவினை என்றால் என்ன? முழுமையாக முடிந்து காலத்தை வெளிப்படையாக காட்டி நிற்கும். படித்தான், ஓடினாள், பறந்தது, சாப்பிட்டார்கள், தூங்குவான், இவ்வாறான உதாரணங்கள் எல்லாம் அந்த வினை முழுமையாக முடிந்து இருப்பதை காட்டுகிறது. அடுத்து மாணவர்களே, இந்த எச்ச வினை என்பதை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, எச்சம் என்றால் என்ன, எச்சம் என்றால் என்ன என்று பார்த்தால், மாணவர்களே, முற்று பெறாத குறை வினை சொல் எச்சம் எனப்படும். சொல்லுங்கள் பார்ப்போம். முற்று பெறாத குறை வினை சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாத என்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியும், அது அரை குறையாக நிற்கும், முழுமை பெற்றிருக்காது. இவ்வாறு முழுமை பெற்றிருக்காத அந்த எச்சத்தினை இரண்டு வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக? இரண்டு வகையாக. ஒன்று பெயரெச்சம், அடுத்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒன்று பெயராக இருந்தால் மற்றொன்று வினை. ஆம், வினை எச்சம். மாணவர்களே, பெயரெச்சம் என்றால் ஒரு சொல், அதாவது முற்று பெறாத குறை வினை சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம் என்றால் நீங்களே சொல்ல முடியும் என்ன, முற்று பெறாத குறை வினை சொல் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது என்ன, வினையெச்சம். ஆம், அடுத்து நாங்கள் பெயரெச்சம் தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்த்தோமேயானால், ஏற்கனவே நான் கூறியது போல முற்று பெறாத குறை வினை சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிய வேண்டும். மாணவர்களே, இப்பொழுது எச்சமாக ஒரு வினை சொல்லை எழுதுங்கள். அதாவது படித்தான் என்பது முழுமை பெற்றிருக்கிறது, அதை நாங்கள் முற்று பெறாத வகையில் எழுதினால் எவ்வாறு எழுதலாம்? படித்தான் என்பதினை முற்று பெறாமல், படித்த, படித்து, படிக்கின்ற என்ற வகையிலே நாங்கள் எச்சமாக எழுதலாம், அதாவது குறைவினையாக எழுதலாம். அப்படி எழுதுகின்ற பொழுது படித்த என்ற ஒரு சொல்லை எழுதிக் கொள்ளுங்கள். படித்த எழுதிக்கொண்டு அதனை முடிக்கின்ற ஒரு பெயர் சொல்லை பின்னால் எழுதுங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு பின்னால் எழுதுங்கள் எப்படி வரும். உதாரணமாக, படித்த புத்தகம், படித்த மாணவன், படித்த பாடம் வருகின்றதா இல்லையா? இவ்வாறு பார்த்தால் படித்த புத்தகம், படித்த மாணவன், படித்த பாடம், புத்தகம், மாணவன், பாடம், இவை அனைத்தும் பெயர் சொல். ஆகவே ஏற்கனவே கூறியது போல முற்று பெறாத வினை சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் என்ன, பெயரெச்சம். ஆகவே இந்த இடத்தில் படித்த, பார்த்த, கடித்த, ரசித்த, வாசித்த இவ்வாறு வரலாம். அதே போல அடுத்ததாக ஓடிய, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஓடிய என்று வருகின்றது போல ஓடிய, பாடிய, கூடிய என்று அவ்வாறு வரலாம். ஆகவே மாணவர்களே, இவ்வாறு படித்த, பாடிய என்று இந்த இரண்டு சொற்களும் நாங்கள் பெயரெச்சமாக அடையாளப்படுத்தலாம். அடுத்தது மாணவர்களே, நீங்கள் எழுதி வினையெச்சத்தை பற்றி பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நாங்கள் கூறியது போல முற்று பெறாத வினை சொல் எப்படி, முற்று பெறாத வினை சொல் வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் படித்த என்ற சொல்லை எழுதி அதற்கு பின்னால் எழுதிய சொற்கள் அனைத்தும் பெயர் சொல்லாக வந்தது. இப்பொழுது படித்து என்று எழுதுங்கள். படித்து எழுதிவிட்டு அதற்கு பின்னால் ஒரு சொல்லை எழுதி பாருங்கள். படித்து முடித்தான், படித்து காட்டினான், படித்து வந்தான், படித்து ரசித்தான். மாணவர்களே, வந்தான், காட்டினான், ரசித்தான், இதெல்லாம் என்ன சொற்கள், வினை சொற்கள். ஆகவே இவ்வாறு படித்து ரசித்தான், படித்து முடித்தான், இவ்வாறு ரசித்தான், முடித்தான், காட்டினான் என்கின்ற வினை சொற்களை படித்து என்ற வினை எச்சம் கொண்டதனால் இங்கு படித்து என்பது வினை எச்சமாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள், நான் சொன்னது ஒரு உதாரணம், படித்து இவ்வாறு நீங்கள் எழுதி கொள்ளலாம் அல்லவா, பார்த்து, ரசித்து, பிடித்து, நடித்து இவ்வாறு நாங்கள் எழுதினால் அதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் என்னவாக அமையும், ஒரு வினை சொல்லாக அமையும். வினை சொல்லாக அமைந்தால் அது வினை சொல்லை கொண்டு முடிந்ததனால் அதற்கு முன்னால் அமைந்த எச்சமானது வினை எச்சமாக கொள்ளப்படுகின்றது. சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் அடுத்த அலகுக்கு செல்வோம். அடுத்த பிரிவாக ஏவல் வினை வியங்கோல் வினை. ஏவல் வினை வியங்கோல் வினை. ஏவல் என்ன? அதாவது முன்னிலையில் இருப்போரை ஒரு செயலை செய்யுமாறு அல்லது செய்யாது இருக்குமாறு கட்டளையிடுவது அல்லது பணிப்பது ஏவலாக சொல்லப்படுகின்றது. என்ன ஏவல் வினை என்றால் என்ன? எமக்கு முன்னால் இருக்கும் ஒருவரை ஒரு செயலை சொல்லுமாறு அல்ல ஒரு செயலை செய்யுமாறு அல்லது ஒரு செயலை செய்யாது இருக்குமாறு நாங்கள் அவரை பணிப்பது ஏவல் வினை என்று சொல்லலாம். இந்த ஏவல் வினை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது ஒருவரை பார்த்து ஒரு செயலை செய் என்றால் அது ஏவல் ஒருமை. என்ன? முன்னால் இருக்கின்ற, அதாவது எமக்கு முன்னால் இருக்கின்ற ஒருவரை பார்த்து ஒரு செயலை செய்யுமாறு பணித்தால் அது ஏவல் ஒருமை. எமக்கு முன்னால் இருக்கும் பலரை பார்த்து ஒரு செயலை செய்யுமாறு பணித்தால் அது ஏவல் பண்மை. மாணவர்களே, ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். தம்பி பாடத்தை படி. இங்கு நான் என்ன செய்திருக்கின்றேன்? எனக்கு முன்னால் இருக்கின்ற தம்பியை பார்த்து பாடத்தை படி என்று சொன்னேன். அங்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஒருவர். ஆகவே நான் ஒருவரை பார்த்துதானேன் படி என்று ஒரு வேலையை செய்யுமாறு சொன்னேன். அவ்வாறு சொன்னால் அந்த வினை என்னவாக அமையும்? ஏவல் ஒருமை. சரி, இப்ப நீங்கள் சொல்லுங்கள் மாணவர்களே, ஏவல் பண்மைக்கு எவ்வாறு உதாரணம் வரலாம்? எமக்கு முன்னால் இருக்கின்ற பலரை பார்த்து உதாரணமாக எப்படி எழுதலாம் நீங்கள்? பிள்ளைகளே வரையுங்கள் அல்லது பிள்ளைகளே படியுங்கள் அல்லது பிள்ளைகளே வாருங்கள், மாணவர்களே வாருங்கள். அப்பொழுது நான் முன்பு கூறிய தம்பி என்ற உதாரணத்திற்கும் பிள்ளைகளே அல்லது மாணவர்களே என்ற உதாரணத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா? தம்பி என்பது ஒருமை, பிள்ளைகளே அல்லது மாணவர்களே என்பது பண்மை. ஆகவே ஒருவரை பார்த்து ஒரு செயலை செய்யுமாறு பணித்தால் அது ஏவல் ஒருமை. பலர் முன்னிலையில் இருக்கும் பலரை பார்த்து ஒரு செயலை செய்யுமாறு பணித்தால் ஏவல் பண்மை. இவ்வாறு ஏவல் ஒருமை, ஏவல் பண்மை என்று இருவகைப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. அடுத்ததாக ஏற்கனவே பார்த்தோம் ஏவல் வினை, அடுத்தது வியங்கோல் வினை. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும். நாங்கள் ஒருவரிடம் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுவதோடு மட்டுமல்லாது அவரை வாழ்த்துதல் அல்லது வைதல் அல்லது வினயமாக வேண்டிக் கொள்ளுதல் அல்லது விதித்தல். என்னென்ன? ஒருவரை வாழ்த்துதல், ஒருவரை வைதல், அடுத்தது வேண்டுதல், அடுத்தது வினயமாக வேண்டிக் கொள்ளுதல் அல்லது விதித்தல் பொருளில் வருவதை நாங்கள் சொல்லுவோம் வியங்கோல் வினை என்று. இதற்கு விகுதி ஒன்று காணப்படுகிறது. இதை நாங்கள் சொல்லுவோம் வியங்கோல் விகுதிகள். க இய ஈனா யானா, இய ஈனா யானா இர்ரன்னா, இயர். மாணவர்களுக்கு தெரியும் அல்லவா எங்களுடைய தமிழ் மொழி வாழ்த்து அல்லது தமிழ் தாய் வாழ்த்து? வாழ்க, வாழியவே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி என்பதில் வருகின்ற வாழ்க, அதே போல வாழியவே என்கின்ற வகையில் வாழ்க என்பதில் க, வாழிய என்பதில் இய. இவ்வாறு ஒருவரை வாழ்த்துவதற்கு நாங்கள் வாழ்க என்பதில் நாங்கள் என்ன விகுதி வருகிறது? வாழ்சக க, வாழ்க. அடுத்தது வாழிய என்ன வருகிறது? வாழ்சக இய, வாழிய என்கின்ற உதாரணத்தை நாங்கள் வாழ்த்துகின்ற பொருளாகவும், அடுத்து ஒருவரை வைதல். வைதல் என்றால் என்ன மாணவர்களே? வைதல் என்பது ஒருவரை நாங்கள் பேசுவது போல, ஒருவரை நாங்கள் தூற்றுவது போல, உதாரணமாக அழிக, ஒழிக, கெடுக என்பதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் அல்லவா. இதில் க என்கின்ற விகுதி, ஏற்கனவே நாங்கள் வாழ்க என்பதை வாழ்த்துதல் பொருளாக பார்த்தோம், இங்கு அழிக அல்லது ஒழிக என்பதில் நாங்கள் வைதல் பொருளில் பார்க்கலாம். அடுத்தது மாணவர்களே, ஏற்கனவே நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்ளுதல் நான் கூறினேன் அல்லவா, வினயமாக வேண்டிக் கொள்ளுதல் என்பன்ற பொழுது தருக, எனக்கு எவராவது பணம் தருக என்பதில் வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்ற தருக. அதே போல மாணவர்களே, இன்று தருக என்கின்ற வினை சொல்லில் நீங்கள் உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களில் பார்க்கலாம், கீழே வருகின்ற வினாக்கள் எல்லாவற்றுக்கும் வினை தருக என்று, அதிலும் தருக என்று வருகிறது. இந்த இடத்தில் தருக என்பதை உங்களிடம் வினயமாகவா வேண்டிக் கொள்கிறார்கள்? இல்லை, இது விதித்தல் பொருளில் வருகிறது. நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தருக என்பது எனக்கு எவராவது பணம் தருக அல்லது உணவு தருக என்கின்ற பொழுது அந்த இடத்திலே வினயமாக வேண்டிக் கொள்ளுதல் பொருளிலும், கீழே வருகின்ற வினாக்கள் அனைத்திற்கும் விடை தருக என்பதில் வருகின்ற தருக என்பதில் வருகின்ற வருவதானது விதித்தல் பொருளிலும் வருகின்றது. எழுதுக, தருக, பெருக என்பது நாங்கள் விதித்தல் பொருளாக பார்க்கலாம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது ஏவல் வினை, வியங்கோல் வினை இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏவல் வினை என்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் ஒரு செயலை செய்யுமாறு பணித்தல், அது ஏவலாகவும், வியங்கோல் வினை என்பது க, இய, இயர் போன்ற விகுதிகளை பெற்று வருவதானது, அது நாங்கள் வியங்கோல் வினை என்றும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவ்வாறு வினைச்சொல்லினுடைய பண்புகளை பார்க்கின்ற அதே நேரம் ஏவல் வினையினுடைய மற்றும் ஒரு விடயம் காணப்படுகின்றது. ஒரு வேலையை செய்யுமாறு பணிக்கின்ற பொழுது ஏவல் நிகழ்வதையும், அதே போல ஏவல் ஒரு செயலை செய்யாது இருப்பதையும் நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக, தம்பி இங்கே வா என்கின்ற பொழுது அங்கு ஏவல் உடன்பாட்டு ஏவல், அதாவது ஒரு செயலை செய், தம்பி இங்கே வா, தம்பி பாடத்தை படி, அது ஏவல் உடன்பாடு. அதே போல ஏவல் எதிர்மறையும் காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், தம்பி இங்கே வா என்பது உடன்பாடாக இருந்தால் அதனுடைய எதிர்மறை எவ்வாறாக அமையும்? தம்பி இங்கே வராதே. அதே போல தம்பி அதை செய்யாதே, தம்பி அதை எடுக்காதே, இவ்வாறாக வருகின்ற வினையை நாங்கள் சொல்லுவோம் ஏவல் எதிர்மறை என்று. இந்த ஏவல் எதிர்மறையும் ஒருவரை பார்த்து சொன்னால் ஒருமை, அதாவது எதிர்மறை ஒருமை என்றும், பலரை பார்த்து சொன்னால் எதிர்மறை பன்மை என்றும் நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது மாணவர்களே, இன்றைய அழகிலே பார்க்கின்ற அடுத்த விடயம் செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாவினை. என்ன? செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாவினை. மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு கடந்த முறை படிப்பிக்கும் பொழுது கூறியிருந்தேன் வேற்றுமைகள். வேற்றுமைகளில் இரண்டாம் வேற்றுமை என்ன என்று பார்த்தோம், செயற்படு பொருள் வேற்றுமை. செயல்படு பொருள் என்றால் என்ன? செயலுக்கு உட்படுகின்ற பொருள் செயற்படு பொருள். உதாரணமாக, படித்தான் என்பது செயலாக இருந்தால் அந்த செயலுக்கு உட்பட்ட பொருள் என்ன? பாடம், புத்தகம், கவிதை, இவ்வாறான உதாரணங்களை எழுதலாம். எங்க சேர்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், தம்பி பாடத்தை படித்தான், தம்பி புத்தகத்தை வாசித்தான், தம்பி கவிதையை வாசித்தான் அல்லது படித்தான். ஆகவே படித்தான் என்கின்ற வினை சொல்லுக்கு உட்படுகின்ற பொருள் என்ன? புத்தகம், பாடம், கவிதை. இவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு செயலுக்கு உட்படுகின்ற பொருளை நாங்கள் செயற்படு பொருள் என்று கூறினோம். ஆகவே இந்த செயலுக்கு உட்படுகின்ற பொருளை எவ்வாறு நாங்கள் உட்படுகின்றதா இல்லையா என்கின்றதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால், செயற்படு பொருளை அதாவது எதை என்கின்ற வினாவை வினாவுகின்ற பொழுது அது வரும். உதாரணமாக, தம்பி படித்தான். இங்கு வினை சொல் என்ன? படித்தான். இங்கு இந்த வினை சொல்லோடு எதை என்கின்ற ஒரு வினாவை கேளுங்கள். படித்தான். எதை படித்தான்? புத்தகத்தை படித்தான். எதை படித்தான்? பாடத்தை படித்தான். எதை படித்தான்? கவிதையை. இவ்வாறு வினை சொல்லில் எதை என்கின்ற வினாவை வினாவுகின்ற பொழுது விடை வருமேயானால் அது செயற்படு பொருள், குன்றாத வினை. மன்னர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வினை சொல்லில் எதை என்கின்ற வினாவை வினாவுகின்ற பொழுது விடை வராவிட்டால், விடை வந்தால் அது செயற்படு பொருள், குன்றாத வினை. அடுத்ததாக செயற்படு பொருள் குன்றிய வினை பற்றி பார்ப்போம். செயற்படு பொருள் குன்றிய வினை எவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம், வினை சொல்லுடன் எதை என்கின்ற வினாவை கேட்கும் பொழுது விடை வராவிட்டால் அது செயற்படு பொருள், குன்றிய வினை. உதாரணமாக, தம்பி ஓடினான். இங்கே வந்த வினை சொல்லுது ஓடினான். இப்பொழுது நீங்கள் ஒரு வினாவை கேளுங்கள். என்ன வினாவை கேட்க வேண்டும்? எதை. எங்கே கேட்டு பாருங்கள். ஓடினான். எதை ஓடினான்? சொல்ல முடியாது. அடுத்தது, தம்பி ஓடினான் என்று பார்த்தோம். அழுதாள். அவள் அழுதாள். எதை அழுதாள்? எழும்பினாள். எதை எழும்பினாள்? இவ்வாறு எதை என்கின்ற பொழுது விடை வராவிட்டால் அது செயற்படு பொருள், குன்றிய வினை என்று பார்ப்போம். நடந்தான். எதை நடந்தான்? சொல்ல முடியாது. அதாவது இப்ப உதாரணமாக, ஏற்கனவே செயற்படு பொருள் குன்றாவினையில் படித்தான். எதை படித்தான்? பாடத்தை. எந்த விதமான மயக்கமும் இல்லாத அந்த விடை வருகிறது. சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான்? உணவை, பழத்தை. இவ்வாறு நாங்கள் எந்த விடையும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மாணவர்களே, செயற்படு பொருள் குன்றிய வினையில் எதை என்று வினாவை கேட்கும் பட்சத்தில் அங்கு விடை வராவிட்டால், அதாவது எதை என்கின்ற வினா கேட்கின்ற பொழுது விடை வராவிட்டால் அது செயற்படு பொருள், குன்றிய வினையாக நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இன்றைய பாட அலகில் வினை சொல் தொடர்பாக பார்த்தோம். என்ன பற்றி? வினை சொல் என்றால் என்ன என்று, வினை சொல்லினுடைய அமைப்பு, வினை சொல்லினுடைய பண்பு என்று பார்த்த அதே நேரம், நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் எங்களுடைய பாடப்புத்தகத்திலே வருகின்ற வினை சொற்களினுடைய பிரிவுகளாக, அதாவது அமைப்பு, பொருள், தொழில் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்ற பிரிவுகளாக, திறநிலை வினை, குறிப்பு வினை, அதாவது திறநிலை வினை, குறிப்பு வினை, முற்றுவினை, எச்சவினை, ஏவல் வினை, வியங்கோல் வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாத வினை என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா. இதனுடைய இன்னும் பல பிரிவுகள் காணப்படுகின்றது. இதனை நாங்கள் அடுத்த பாட அலகிலே பார்க்கலாம். இதற்கு நீங்கள் உங்களுடைய பாட புத்தகங்களில் பார்த்து அதனுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் இன்னும் உங்களுடைய மேலதிக பயிற்சிக்கு இலகுவாக இருக்கும். அதே போன்று பயிற்சி புத்தகங்களிலே காணப்படுகின்ற பயிற்சிகளை செய்யும் பட்சத்தில் இன்று உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை நிவர்த்திக்கக்கூடியதான பல பயிற்சிகள் புத்தகங்களிலே காணப்படுகின்றது, அல்லது உங்களுடைய பயிற்சி புத்தகங்களிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்கள் அதில் நிவர்த்தியாக்கப்படலாம். ஆகவே மாணவர்களே, நாட்டிலே காணப்படுகின்ற அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தினையும் மிகவும் கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களுடைய பாட அழகினையும் முடிக்கக்கூடியதாக அல்லது கற்கக்கூடியதான சூழ்நிலையை நீங்கள் வீட்டிலே ஏற்படுத்தி கொண்டு கூடிய அளவில் படிப்பதற்கு உங்களுடைய நேரத்தினை செலவழிப்பீர்களேயானால் மிகவும் உன்னதமாக இருக்கும். வீட்டிலே இருப்போம், எம்முடைய சுகாதாரத்தில் நாங்கள் அக்கறை செலுத்துவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த அழகில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.